அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் உதவி பேராசிரியர் திரு முனைவர் எஸ் குருநாதன் அவர்கள் இன்று உலக பூமி தினத்தை முன்னிட்டு புவி பாதுகாப்பும் காலநிலை மாற்றமும் குறித்து பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே அஜய் பேசிட்டு இருக்கேன். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான அரிய வகை உயிரினங்கள் அழிந்தும் அழிவின் விளிம்பிலும் நிற்கின்றது. இதனை தடுக்கவும் பூமியின் வளத்தை பாதுகாக்கவும் ஆண்டுதோறும் ஏப்ரல் 22 நாளன்று கடைபிடிக்கப்படுவதே உலக பூமி நாள். பூமியை பற்றிய பல்வேறு தகவல்களை நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் குருநாதர் அவர்கள் பூமியை பற்றிய பல்வேறு தகவல்களை பகிர நம்மிடையே இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
வணக்கம்.
இன்றைய பூமி நாள் பற்றிய வரலாற்று தகவல்களை சொல்லுங்க.
இன்று வந்து ஏப்ரல் 22 ஒவ்வொரு ஆண்டும் புவி நாள், உலக பூமி தினம் கொண்டாடுறாங்க. இது வந்து இந்த புவி நாள்ங்கிறது வந்து வியட்நாம் போருடைய 1955 நிகழ்ந்த வியட்நாம் போருடைய அழிவு தாக்கத்துடைய கொடுமையை உணர்ந்ததால யூஎஸ்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல விஸ்கான்சன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு செனட்டர், அவர் பேர் வந்து கேலார்ட் நெல்சன்ங்கிறவர், 1970 முதன் முதலில் ஒரு தேசிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலமா இதை ஆரம்பிச்சார். இதுல வந்து சுற்றுப்புற சூழல் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே உருவாக்க முயற்சித்தார். அந்த தேதி வந்து ஏப்ரல் 22. அந்த தேதி முதல் இன்று வரை ஏப்ரல் 22 உலக பூமி தினமாக அல்லது புவி நாளாக சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை உருவாக்கும் நாளாக நாம் இந்த நாளை கடைபிடித்து வருகிறோம். 1970 ஏப்ரல் மாசம் 22 இவர் வந்து ஒரு அறைகுவல் கொடுக்கிறாரு வீதிக்கு வந்து. அவருடைய அறைகுவலை ஏற்று கிட்டத்தட்ட 2 அமெரிக்கர்கள் வீதிக்கு வந்து ஒன்று கூடுறாங்க. அந்த 2 பேருங்கிறது கிட்டத்தட்ட அன்றைய அமெரிக்க மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 10% பேர். 10% பேரு மாணவர்கள், கல்வியாளர்கள், நகரவாசிகள் இதெல்லாம் வீதிக்கு வந்து ஒரு போராட்டம் மாதிரி இல்லாம ஒரு பெரிய பேரணியா நடத்தினாங்க. சோ அவ்வளவு பேரை திரட்டக்கூடிய ஒரு நிகழ்வு அப்ப இருந்த அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சனை யோசிக்க வச்சது. அதோட விளைவு தான் வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அது மூலமாக தூய காற்று, தூய நீர் மற்றும் அழிவின் விளிம்பில் உள்ள உயிர்கள் பாதுகாப்பு, அதாவது என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற போன்ற சட்டங்களை அவர் உருவாக்கினார். இந்த பூமி தினம்ங்கிறது, புவி நாள்ங்கிறது ஆர்பர் டே அப்படிங்கிற ஒரு தினத்தோட தொடர்புடையது. இந்த ஆர்பர் டேங்கிறதுனா, ஆர்பர்னா இது ஒரு மரம் வளர்ப்பு குறித்த ஒரு அறிவு, மரம் நடும் தினம், அதான் ஆர்பர் டேங்கிறது. நெப்ராஸ்கா சிட்டியில மார்டன்ங்கிற ஒரு மர ஆர்வலர், அவருடைய பிறந்த நாள் வந்து ஏப்ரல் 22. அந்த தேதிய இவர் இந்த செனட்டர் கோல் கேலார்ட் நெல்சன் வந்து தேர்ந்தெடுத்து அந்த தேதியில அவர் ஒரு அறைகுவல் விடுகிறார். சோ அந்த தேதியும் இவர் செயல்படுத்தின தேதியும் அவருடைய நெப்ராஸ்கா சிட்டியில இருக்க அந்த மார்டன் மர ஆர்வலருடைய பிறந்த நாளும் ஒன்னா வந்ததுனால 1922 ஒவ்வொரு ஆண்டும் உலக புவி நாளாக நம்ம, இது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக, சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நம்ம வந்து இதை கடைபிடித்து வருகிறோம். இந்த நாளை கிட்டத்தட்ட 2 பேரை திரட்டிருக்காருன்னா அதுலேருந்து தான் அமெரிக்காவில் வந்து விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வுகள் வந்து ரொம்ப அதிகமாக பரவ ஆரம்பிச்சது. உலகத்துக்கே சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை அதிகமாக சொல்லி வந்த நாடு வந்து அமெரிக்கா தான். அது வந்து 1955 வியட்நாம் வாருடைய பேரழிவிலேருந்து அமெரிக்கா உணர்ந்தது. அந்த வாரில் அமெரிக்கா தோல்வியடைந்தாங்க. அதில் ஏற்பட்ட நஷ்டங்கள், அதில் ஏற்பட்ட என்விரான்மெண்டல் சீர்கேடுகள் இதெல்லாம் அவங்களை யோசிக்க வச்சு இந்த புவி நாள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது.
உலக பூமி நாள் பற்றிய வரலாற்றை ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். அத்தகைய சிறப்பு மிக்க பூமியின் அமைப்பை பற்றிய கருப்பொருள் பற்றிய உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சார்.
இந்த பூமிங்கிறது கிட்டத்தட்ட 13,000 விட்டம் கொண்ட, விட்டம்னா டயாமீட்டர் கொண்ட, 2 துருவ பகுதிகளும் அதாவது வட துருவத்திலும் தென் துருவத்திலையும் தட்டையான அமைப்புடைய ஒரு கிச்சிலி பழமாக இருக்கக்கூடிய உருவமுடைய ஒரு பெரிய ஒப்லேட் ஸ்பிராய்டு அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு முப்பரிமான கோள வடிவமானது. இது வந்து இதோடைய விட்டம் வந்து 13,000 கிலோமீட்டர், இதோட சுற்றளவு வந்து 4,000 கிலோமீட்டர். இது வந்து கிட்டத்தட்ட ஏறத்தால 4.5 பில்லியன் ஆண்டுகள் வயதுடையது. அப்படின்னா கிட்டத்தட்ட 450 கோடி ஆண்டுகள் வயதுடைய ஒரு கோள் நம்ம பூமி வந்து. இதனுடைய ஆழம் வந்து, அதாவது மையப்பகுதியில் நின்றுக்கிட்டோம்னா நம்ம காலடிக்கும் பூமியோட ஆழத்துக்கும் கிட்டத்தட்ட 6400 கிலோமீட்டர் ஆழம் உள்ளது. இந்த லென்த்தை வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியாது. இது பெரிய நம்ம வானியல் கணக்குகள், பௌதிக கணக்குகள், இயற்பியல் கணக்குகள் மூலமே ஒரு கால்குலேட் பண்ண மெஷர்மெண்ட் தான் அது வந்து. நம்மளால பூமியில ட்ரில் போட்டு உள்ள போனீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேல ட்ரில் போட்டு அதோடைய வெப்பநிலையை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு மேல நேரடியாக கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ நம்மளுடைய ஆழம் வந்து, பூமியோட ஆழம் வந்து மையப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 6400 கிலோமீட்டர் ஆழம் உள்ளது. இப்படி ஒரு கோலமான பூமியில ஒரு மேல் அடுக்கில வந்து கிரஸ்ட் அப்படிங்கிற ஒரு மேல் தகடு இருக்கும். அதுக்கு கீழே மேண்டில் அப்படிங்கிற குழந்தை ஒரு வெளிப்புற அடுக்கு இருக்கும். அது கீழே அவுட்டர் கோர் எனப்படுகின்ற ஒரு வெளிப்புற மையப்பகுதி இருக்கும். அது கீழே ஒரு இன்னர் கோர் எனப்படுகின்ற அந்த புவி மையப்பகுதி இருக்கும். இதுல இந்த மைய வெளிப்புற மையப்பகுதி புவி மையப்பகுதிக்கு மேல இருக்கக்கூடிய கிரஸ்ட் மேண்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரஸ்ட்னு சொல்ற மேல் தகடிலையும் மேண்டில் சொல்லப்படுகிற வெளிப்புற தகடிலையும் தான் ஏராளமான இந்த இரும்பு, நிக்கல் முதலான உலோகங்களும், தனிமங்களும், தாதுக்கள், ஆக்சிஜன் முதலான வாயுக்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. புவியுடைய பூமியுடைய தனித்தன்மை என்னன்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 10% பரப்பு, அதாவது புவியோட 10% பரப்பில தான் மண் இருக்கு. 70% அதிகமாக கடல்கள் தான் இருக்கு அந்த புவியில வந்து. இந்த புவிய வந்து, பூமிய மேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊதா கலர்லயும் வெள்ளை கலர்லயும் இருக்கக்கூடிய ஒரு மார்பிள் உருண்டை மாதிரி தெரியும், வளவளப்பா இருக்கும். ஆனா ப்ளூ கலர்ல நிறைய இருக்கு. ஏன்னா கடல் பகுதி 70% இருக்கு, நிலப்பரப்பு 10% தான் இருக்கு. நீல கலர்ல நடுநடுல ஒயிட் கலர் பேச்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு கோலி மாதிரி இருக்கும். மேல இருந்து பாத்தீங்கன்னா வளவளப்பான இருக்கக்கூடிய ஒரு என்னன்னா அதிகமா கிட்டத்தட்ட 70% நீர் கடல் பகுதிகளை கொண்டது. 10% பரப்பளவுலதான் மண் இருக்கு. இந்த 10% மண்ணில தான் லித்தோஸ்பியர் எனப்படுகின்ற நிலம் சார்ந்த சூழலும், ஹைட்ரோஸ்பியர் எனப்படுகின்ற நீர் சார்ந்த சூழலும், பயோஸ்பியர் எனப்படுகின்ற உயிரிகள் சார்ந்த சூழலும், அட்மாஸ்பியர் எனப்படுகின்ற காற்று சார்ந்த சூழலும் இருக்கின்றன. பூமியோட இந்த 4 ஸ்பியர்ஸ், அதாவது லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், பயோஸ், இந்த 4 ஸ்பியர்ஸையும், அதாவது 4 சூழலையும் நம்ம பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு அது தூய்மையான நிலையில நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டியது நம்ம அனைவருடைய பொறுப்பாகும். ஸோ இதுதான் வந்து பூமியோடைய ஸ்ட்ரக்சர், பூமியோடைய அமைப்பு.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். பூமியில 3 பங்கு நீராகவும் 1 பங்கு நிலமாகவும் இருப்பது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அப்படி இருக்கக்கூடிய இந்த பூமியின் இயற்கையுடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்கும் உங்களுடைய கருத்து சார்?
இயற்கை வந்து நமக்கு இந்த புவியில வாழத்துக்கு தேவையான நீர், காற்று, உணவு மற்றும் உறைவிடம் ஷெல்டர், வீடு இருக்கிறதுக்கான எல்லாத்தையும் தருகிறது. இயற்கை சமநிலை மாறுபாடு அடைஞ்சு சிதைஞ்சிருச்சுன்னா நமக்கு சுவாக்கியத்தை சுவாசிக்கிறதுக்கான காற்றும், குடிக்க நீரும், உண்ண உணவும், உடுத்த ஆடையும், வசிக்க இருப்பிடமும் இல்லாது அல்லலுறக்கூடிய பேரபாயம் நமக்கு ஏற்படுத்தக்கூட வாய்ப்பு உண்டு. எனவே நம்ம என்ன பண்ணணும், காற்று, நீர் மற்றும் சுற்றுச்சூழல் இவங்கெல்லாம் வளம் குன்றாமல் மாசடையாமல் அடுத்த தலைமுறைக்கு தர வேண்டியது நம்ம அனைவருடைய பொறுப்பு. நமக்கு எவ்வளவு தெளிவா இந்த 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 சுற்றுச்சூழல் நமக்கு கிடைச்சதோ அதை விட ஒரு நல்ல தூயான தூய்மையான சுற்றுச்சூழல்ல நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு அதை அப்படியே கடத்தி கொடுக்க வேண்டியது. ஏன்னா இது நம்ம சொத்து கிடையாது, இது தலைமுறைக்கான சொத்து. அதனால இந்த இந்த இயற்கையை மாசுபடுத்திடாம அடுத்த தலைமுறைக்கு இதை வளம் குன்றாம இன்னும் முடிஞ்ச இதோட வளத்தை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை.
இத்தகைய இயற்கை எழில் மிகுந்த இந்த பூமியில் இன்றைய சூழலில் பல்வேறு மாறுபாடுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய சூழ்நிலையில் பூமியில் ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றம் குறித்த தகவல்களை சொல்லுங்க சார்.
இந்த காலநிலை மாற்றம் சொல்லும் போதும் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலநிலை மாற்றங்களால புவியில ரொம்ப தீவிரமான கடும் வறட்சி ஏற்படும். புயல், வெப்ப அலைகள், ஹீட் வேவ்ஸ் வரும். அப்புறம் கடல் நீர் மட்டும் உயருது, சீ லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த பனிப்பாறைகள் உருகுது, அதாவது ஆர்டிக்ல அந்த வடதுபத்துல தென்பத்துல இருக்கக்கூடிய கிளேசியர்ஸ் சொல்லக்கூடிய பனிப்பாறைகள் உருகும். இந்த மாதிரி நிகழ்வுகளால மழை வளம் குன்றி மனித உயிர்கள், தாவரங்கள், விலங்குகள் முதலான உயிர்கள் வாழும் இந்த பகுதியில அவரவர்களான வாழ்வாதாரம் சிதைந்திருக்கும். மனிதருக்கு தகுந்த வாழ்வாதாரம் சரி, விலங்குகளுக்கான வாழ்வாதாரம் சரி, தாவர இனங்களுக்கான வாழ்வாதாரம் சரி, அனைத்து விதமான பிராணிகள் உயிர்களுடைய வாழ்வாதாரமும் சிதைஞ்சிடும். இந்த அதீத வறட்சியும் அடிக்கடி வெள்ளப்பெருக்கும் நம்ம முன்னர் பழைய காலங்களில் கேள்விப்பற்றாத இடங்கள்ல கூட அடிக்கடி நிகழ்றது இப்ப காலநிலை மாற்றத்துக்கு மிகுந்த சான்று. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சென்னையில பெருவெள்ளம், 400 ஆண்டுகளாக ஏற்படாத வெள்ளம் பெங்களூர்ல வந்தது. பாகிஸ்தான்ல வெள்ளம் ஏற்பட்டு ஒரு மாகாணமே அழிஞ்சது. இதெல்லாம் 100 ஆண்டுகள் நடைபெறாத அளவுக்கான பெருமழை பெய்யுது. அல்லது சம்டைம் சில நேரங்கள் என்னாகும், 15 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு வறட்சி ஏற்படும். இந்த மாதிரியான அதீத வறட்சியும் அடிக்கடி ஏற்படுகிற வெள்ளப்பெருக்கும் இதுவரைக்கும் கேள்விப்படாத ஊர்லெல்லாம் நடந்திருக்கும். இதெல்லாம் இந்த புவியியல் ஏற்படக்கூடிய கால மாற்றங்களால் ஏற்படக்கூடிய அழிவுகள் தான். இன்னொரு உதாரணம் முக்கியமா என்ன சொல்லணும்னா, புவி வெப்பமடைதல். 1880 வரைக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் சராசரியா இந்த புவியோட வெப்பநிலை 0.08% அதிகரிக்கும். 1880 அப்புறம் ஒவ்வொரு 10 ஆண்டுலையும், அந்த 100 ஆண்டுகளுக்குள்ள 1880 to 1980 வரைக்கும் உள்ள 100 ஆண்டுகள்ல ஒவ்வொரு 10 ஆண்டுகள்லையும் சராசரியா 0.08 degree Celsius அதிகரிச்சு, அதுக்கப்புறம் 1981 அடுத்த 100வது ஆண்டுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் இந்த அதிகரிப்பு வந்து 2 மடங்கு அதிகமா அதிகரிக்கும். 0.18, முன்னாடி 0.08 இருந்தது, அப்புறம் 0.18 degree Centigrade அளவுக்கு ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் உயருது. அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 100 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 5 degree Celsius வந்து புவி வெப்பநிலை உயர்ந்திருக்கு. இது வந்து ஒரு ஒரு நம்ம கண் கூட பார்த்த ஒரு காலநிலை மாற்றத்துக்கான, இன்றைய சூழலில் ஏற்பட்ட காலநிலை மாற்றத்துக்கான உதாரணம். 2 உதாரணம் சொல்லலாம். ஒன்று அதீத வறட்சி, அடிக்கடி வெள்ளமும் இருக்கும். முன்னாடி எங்குமே நடைபெறாத இடங்கள்லாம் இப்போ நடக்குது. மழை பெய்யாத இவ்வளவு பெரிய மழை இந்த ஊரில் நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு, வரலாறு காணாத வெள்ளம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடக்கும் ஒன்று. அப்போ இந்த மாதிரியான வெப்பநிலைகள் அதிகமாகிறது, எங்கள் இது வரைக்கும் 100 ஆண்டுகளில் மிக அதிகபட்ச வெப்பநிலை பதிவானது அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த பருவகால நிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் தான்.
நீங்கள் சொன்னதை போலவே இன்றைய சூழலில் காலநிலை என்பது பெரிதும் மாற்றமடைந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படி அதிகரித்து வரும் வெப்பநிலை மற்றும் பேரழிவுகளுக்கான காரணமா எதுவெல்லாம் இருக்கு உங்களுடைய கருத்து?
காரணம்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலான காரணங்களுக்கு மனித இனம்தான் காரணம். முக்கியமா வன அழிப்பு நடவடிக்கைகள், இந்த காடுகள் அழிச்சு நகரமயமாக்குதல், வீடுகள் கட்டுதல், வர்த்தக நிறுவனங்கள் கட்டுதல், அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்கான பொழுதுபோக்கு நிகழ்வுகளுக்கான தேவையான விஷயங்களை கட்டுறதல், திருவிழாக்கள் கொண்டாடுறது, ரிசார்ட் கட்டுறது, இதுலெல்லாம் நம்ம காடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறோம். இது வந்து நல்ல தேவைக்காகவா இல்லை கெட்ட தேவை தீயமையான தேவைக்காகவான்னு சொல்ல முடியாது. பட்டு சில நேரம் இப்போ இருக்கிற வளர்ந்து வர நாகரிக சூழலில் வந்து இது சில நேரங்களில் தேவைப்படுது. வீடு கட்டணும், இடம் இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு அட்ஜென்ட்டில் போயிடுறாங்க. இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ரிசார்ட் கட்டணும் அப்படின்னா ஹில் ஸ்டேஷன்ல போய் ரிசார்ட் கட்டுறது, அப்புறம் ஏதாவது நல்ல நடுக்காடுகள்ல ஃபெஸ்டிவல் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வனங்கள்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் சிதைஞ்சு அழியறதுக்கான வாய்ப்பு ஒன்று உண்டு. அப்புறம் மண் அரிமானம், அப்புறம் காற்று மாசு, அப்புறம் நம்ம நிறைய கொண்டு போய் கொற்ற திடக்கழிவுகள் நம்ம ஃபேக்டரிகள்லயோ தொழிற்சாலைகள்லயோ வீடுகள்லயோ முக்கியமா செயல்படுத்தக்கூடிய திடக்கழிவுகள், இது வந்து நம்ம பேரழிவுக்கான முக்கியமான காரணம். அப்புறம் முக்கியமா இயற்கை வளங்களை சிதைத்தல், இந்த கல் குவாரி, மண் குவாரி, உலோகங்கள், தனிமங்களுக்கான குவாரிகள், இவைகள்லாம் ரொம்ப மிதமிஞ்சிய அளவுல இயற்கை வளங்களை சுரண்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். இந்த மாதிரி காரணங்கள்லாம் நடந்துறதுக்கு ரொம்ப தலையாய காரணங்கிறது நம்மளுடைய செயல்பாடுகள் தான். முக்கியமா சொல்ல போனா பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி உருவாக உருவாக நம்ம என்ன பண்றோம், தேவைகள் அதிகமாகுது, நிறைய வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், என்டர்டெயின்மெண்டான ஒரு பொழுதுபோக்கு சார்ந்த நிகழ்வுகளுக்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுப்போம், அது சம்பந்தமான நம்ம ரிசார்ட் கட்டுறது இது ஒண்ணு, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் மக்கள் தொகை அதிகமா பெருக பெருக நம்ம இயற்கையை தான் நம்ம டிபெண்ட் பண்றோம். நமக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அனைத்து தேவைகளையும் இயற்கையிலேருந்து எடுத்துக்கிறோம். இயற்கையை ஒரு அளவுக்கு தான் படைச்சிருப்பாங்க. நம்ம மக்கள் பெருகிற பெருக பெருக ஓரளவுக்கு நம்மள இயற்கையுடைய விளை பொருட்களை வந்து அதிகப்படுத்த முடியாது. இருக்கிறது தான் நமக்கு ஒரு போட்டி மனப்பான்மையில பயன்படுத்துறோம். அப்படிங்கும் போது கொஞ்சம் வேகமா டிப்ளீட் ஆகும், குறையும் இயற்கை வளங்கள் வந்து மக்கள் தொகை பெருக பெருக ஒண்ணு. அப்புறம் நகரமயமாதல், நகரமயமாதல் ஆக ஆக இடம் இல்லாம என்ன பண்ணுவோம், எல்லாருமே என்ன அர்பன்ல இருக்கிறவங்க எல்லாம் ஹில் ரிசார்ட்டுக்கு போறது, ரிசார்ட்ல போய் வீடு கட்டணும் நினைக்கிறது, ஹில்ஸ்ல போய் வீடு கட்டணும் நினைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு நகரமயமாதல். அப்புறம் போக்குவரத்து மற்றும் அதிக அளவில் எரிபொருட்கள் பயன்பாடு. போக்குவரத்துனா நிறைய கார் யூஸ் பண்றது. இப்போ ஒரு குடும்பம் இருக்காங்கன்னா ஒரு குடும்பத்துல அப்பா ஒரு கார் வச்சிருப்பாங்க, அம்மா ஒரு கார் வச்சிருப்பாங்க, பெரியவங்க ஒரு கார் வச்சிருப்பாங்க, குழந்தைகளுக்கு கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் போறதுக்காக இன்னொரு கார் வச்சிருப்பாங்க. அவங்க வசதி வாய்ப்பா இருக்கலாம், ஆனா 4 கார் 5 கார் வச்சிருப்பாங்க. ஒண்ணுமே இல்லைன்னாலும் எல்லாரும் நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்க கூட 2 வீலர் 3 வீலர் வச்சிருப்பாங்க. நிறைய இந்த மாதிரி இருசக்கர வாகனங்கள் பயன்படுத்துறது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு நண்பர்களோ அல்லது உறவினர்களோ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னா ஒருத்தவங்க 2 வீலர்ல போவாங்க, அண்ணா நீங்க இன்னொரு வண்டி எடுத்துட்டு வந்துருங்க, இல்லாட்டி என் கூட வாங்க அப்படின்னு சொன்னா அந்த வண்டியில இருசக்கர வண்டியில பின்னாடி உட்காந்து போறதுக்கு தயங்குவாங்க. இன்னொரு வண்டி தனியா எடுத்துட்டு போறது அவங்களுக்கு ஒரு 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 சொகுசான ஒரு வாழ்க்கை. அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு வண்டி பயன்படுத்தணும். ரெண்டு வண்டிக்கான எரிபொருள் ஆகுது, ரெண்டு வண்டியில இருந்து வரக்கூடிய புகை நச்சு பொருட்களுடைய கழிவு அந்த என்ன சுற்றுச்சூழல்ல மாசுபடையும். இதெல்லாம் நம்மளுடைய செயல்பாடுகள் நினைச்சா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கணும். அதிக அளவுல என்ன பண்ணணும், நம்ம வந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும். சரி, இந்த மாதிரி போக்குவரத்து அதிக அளவில் எரிபொருள்கள் பயன்பாடு இதெல்லாம் முக்கியமான காரணம். இன்னொன்னு ரொம்ப தீவிரமான அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் சொல்லப்போனா, ரொம்ப தீவிர விவசாயம் அதுவுமே இயற்கை பேரழிவுக்கான முக்கியமான காரணங்கள். இது தீவிர விவசாயங்கிறது என்னன்னா, காடுகளை அழித்து வளங்களை நிலங்களை உருவாக்குறது ஒண்ணு, நிலங்களை கண்ணாப்பு நானும் வேதி உரங்களும் பூச்சி மருந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளும் தெளிக்கிறது ஒண்ணு. இப்ப தெளிக்கிறதுனால என்னாகும், மண் வளம் பாதிக்கப்படும். மண்ணில் இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் நுண்ணுயிர்கள் அந்த பல்லுயிர் சூழல் அதெல்லாம் சிதையும். அப்புறம் நிறைய விவசாயம் பண்ணதுனால மீத்தேன் போன்ற வாயுக்கள் வந்து நெல் வயல்லேருந்து நிறைய மீத்தேன் வாயுக்கள் எமிட் ஆகும். அதெல்லாம் வந்து ஒரு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ன்னு சொல்றதுக்கான முக்கியமான காரணங்கள். இந்த மாதிரி தீவிர விவசாயமே நம்மளுடைய பேரழிவுக்கு பின்னாடி ஒரு காரணமாக அமையறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இது ஆக சுற்றுலா சொல்லப்போனா இந்த பேரழிவுக்கு முழு முதற் காரணமும் நாகரிக செயல்பாடுகளை கொண்ட மனித இனத்தினுடைய நடவடிக்கை தான். நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையுமே ஒரு கண்ட்ரோலா யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். அழிப்பு மண்ணறி மனிதெல்லாம் கூடிய மட்டும் தவிர்க்க முடியாத அளவுக்கு போயிடாம ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கிற அளவுக்கு ஒரு மினிமமா எந்த லாஸா இருந்தாலும் நம்ம சில அத்தியாவசிய தேவைகள் தவிர அனாவசியமா நிறைய வண்டிகள் இரண்டு சக்கர வாகனங்களோ அல்லது ஒரு கார்களோ பயன்படுத்துறதோ இதெல்லாம் தவிர்க்கணும். எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் குறைக்க முடியுமோ அதெல்லாம் குறைச்சிட்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளால. சோ இதுதான் வந்து பேரழிவுக்கான காரணங்கள்.
நீங்கள் குறிப்பிட்டது போலவே பல்வேறு பாதிப்புகள் காரணமாக பேரழிவுக்கும் மனிதர்களே காரணமாக இருக்கிறார்கள். அத்தகைய சூழலில் இந்த பாதிப்புகளுக்கான தடுப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் பூமியை நாம் எவ்வாறெல்லாம் பாதுகாக்க முடியும் சார், அது பற்றி உங்களுடைய கருத்து?
முக்கியமா அடிப்படையா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தோட்டம் அல்லது அந்த இதுல இருந்து ஆரம்பிப்போம். அந்த மகரந்த சேர்க்கையாளர்கள் அப்படின்னு சொல்லி பாலினேட்டர்ஸ் அவங்களை வந்து நம்ம ரொம்ப பாதுகாக்கணும். பாலினேட்டர்ஸ் என்ன சொல்ல வரோம்னா, முக்கியமா ஹனிபி தான் சொல்லுவோம், தேனீக்கள். இந்த தேனீக்களை முக்கியமா பாதுகாக்கணும். அப்படின்னு என்ன ஆகும், தேனீக்கள் மகரந்த சேர்க்கை செய்யும் போதும் அந்த நேட்டிவ் ஸ்பீஸ் அந்தந்த ஊருக்கு உண்டான உள்ளூருக்குவே செயல்படக்கூடிய உள்ளூர்லேயே நல்லா வளரக்கூடிய செடி கொடி வகைகள் இவங்கெல்லாம் வந்து இயற்கையாக ஃபெர்டிலைஸ் ஆகி இயற்கையான விதைகள் நமக்கு கிடைக்கும். செயற்கையாக ஹைபிரிட் விதைகள் இல்லாமல் இயற்கையாக விதைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மகரந்த செயற்கையாளர்களை பாதுகாக்க வேண்டும் ஒன்று. அப்புறம் அவரவர் பகுதிகளில் பூங்காக்கள் காடுகள் மலைகள் கடற்கரை முதலான இயற்கை வளம் சார்ந்த பகுதிகளில் நெகிழி எனப்படுகின்ற பிளாஸ்டிக் பொருட்களை அப்புறப்படுத்தி தூய்மை செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பூங்காக்கள்லயோ காடுகள்லயோ மலைகள்லயோ கடற்கரை சார்ந்த இயற்கை வளம் சார்ந்த பகுதிகளில் நல்லா ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிட்டு அப்படியே டஸ்ட் எல்லாம் தூக்கி போட்டு வரக்கூடாது. இருந்தால் கூடிய மட்டும் இந்த பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய பூங்காக்கள் மாதிரியான இடங்கள் இருக்கக்கூடிய பாலித்தீன் பைகள் என்ன சொல்லப்படுகின்ற நெகிழி பொருட்களை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு கூடிய மட்டும் தூய்மை செய்வதற்கு நம்ம முயல வேண்டும். இது வந்து நிறைய கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களை இதில் செயல்படுத்தலாம். அந்த கல்லூரி நிர்வாகத்தையோ அல்லது பள்ளி நிர்வாகத்தையோ அணுகி அவங்களுக்கு வந்து நிறைய நாட்டங்களில் பணித்திட்டங்கள்லாம் இருக்கும். அந்த பணித்திட்டங்கள் மூலமாக அந்த மாணவர்களுக்கு சில விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி அவங்களை இதில் ஈடுபடுத்தினோம்னா அதுக்கு ஒரு தகுந்த விளம்பரங்களை கொடுத்தோம்னா அதை பார்த்துட்டு பெரியவர்களும் முன் வருவாங்க. ஸோ இது வந்து இப்படியும் ஒரு ஆரம்பிக்கும் போது சின்ன லெவலில் தான் இருக்கும். அப்புறம் அப்படியே அதை அப்படியே போய் பார்த்து பார்த்து பில்டப் ஆகி பில்டப் ஆகி ஒரு பெரிய மூவ்மெண்ட் மாதிரி வரும். எப்படி அவர் அந்த ஒரு நெல்சன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதும் அவர் சொன்ன பேச்சு கேட்டு 2 கோடி பேர் திரண்டாங்களோ அது மாதிரி எடுக்கும் போதும் முதல் ஸ்டெப்பாக தான் இருக்கும். அந்த ஸ்டெப்பை வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அடுத்த மைல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போதும் சிறு லெவலில் ஆரம்பித்தாலும் இதை 4 பேர் பார்த்து இன்னொரு ஸ்கூலில் பண்ணுறாங்க, வேற ஊரில் பண்ணுறாங்க, வேற மாவட்டத்தில் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய இயக்கமான செயல்படுத்த முயற்சி செய்யணும் ஒன்று. அப்புறம் நம்ம கூடிய மட்டும் நம்ம சமையலறையை தூய்மையாக வச்சுக்கணும். இந்த சமையலறையில் இருக்கக்கூடிய கார்பேஜ் கழிவுப் பொருட்கள் திடக்கழிவுப் பொருட்கள் இதெல்லாம் பார்த்து கூடிய மட்டும் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ்லேருந்து வரக்கூடிய வாயுக்கள் தான் வந்து கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. ஏசியிலேருந்து வரக்கூடிய வாயுக்கள் இதெல்லாம் கொஞ்சம் தூய்மையாக வச்சுக்கணும். ஒன்று முடிந்த அளவு முடிந்த இடங்களில் எல்லாம் வாய்ப்பு கிட்டும் போதெல்லாம் மரங்களை நட வேண்டும். அது மரத்துடைய பயன்பாடுகள் வனத்துடைய பயன்பாடு நமக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் முடிந்த அளவுக்கு முடிந்த இடங்கள்லாம் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் மரங்கள் நடணும். மரங்கள் வந்து இப்போ வந்து நிறைய வனத்துறையிலையோ அல்லது விவசாயத்துறையிலையோ இலவசமாக கொடுக்குறாங்க. அதெல்லாம் வாங்கி நம்ம மாணவர்களை பயன்படுத்தி என்ன செயற்கனவே சொன்ன மாதிரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களை பயன்படுத்தியோ இப்படி முடிந்த அளவுக்கு நடலாம். இல்லை ஆர்வமுள்ள தொண்டு நிறுவனங்கள் இவங்க வந்து எங்கெங்கெல்லாம் பொது இடம் இருக்குதோ அந்த இடங்கள்லாம் நடுறது நல்லது ஒன்று. அப்புறம் இயற்கையாக வளரக்கூடிய நேட்டிவ் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர்கள் மற்றும் தாவர வகைகளை பயன்படுத்தணும். நம்ம வந்து அப்படி பயன்படுத்தினா என்ன ஆகும்னா அந்தந்த பகுதியில் அந்தந்த பகுதிக்குன்னு சில மரங்கள் சில சில தாவர வகைகள் இருக்கும். அவங்கள பயன்படுத்திக்கணும்னா அவங்க வளர வளர அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஈக்காலஜி சிஸ்டம் இதெல்லாம் ப்ரிசர்வ் ஆச்சுன்னா அந்த பகுதிக்குன்னு சில உயிரினங்கள் வாழ்க்கை இருக்கும், வாழ்வியல் சூழல் இருக்கும். அந்த உயிரினங்களுடைய வாழ்வியல் சூழல் பாதிக்கப்படாமல் மெயின்டைன் பண்ண முடியும். அதனால நேட்டிவ் பிளான்ட்ஸ் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய உள்ளூரில் வளரக்கூடிய தாவர வகைகளை நம்ம பயன்படுத்தணும் அதிகமாக. அப்புறம் ரொம்ப முக்கியமானது 3 R's, 3 R, ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் இப்படிங்கிற கான்செப்ட். ரெடியூஸ்ங்கிறது தேவையான அளவுக்கு ரொம்ப எவ்வளவு சொல்றாங்களோ முடிந்த அளவுக்கு குறைவா பயன்படுத்தணும். இந்த கெமிக்கல்ஸ் நெகிழி பொருட்கள் அப்புறம் ரசாயனங்கள் இதெல்லாம் கூடிய மட்டும் ரொம்ப குறைவா பயன்படுத்தணும். ரீயூஸ் அப்படிங்கிறது என்ன பொருள் வாங்கினாலும் அதை கூடிய மட்டும் ரீசைக்கிள் பண்ண பார்க்கணும், திரும்ப யூஸ் பண்ண பார்க்கணும். இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறோம், ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குறோம், குடிச்சுட்டு தூக்கி எறியக்கூடாது. அந்த வாட்டர் பாட்டில முடிந்த அளவுக்கு ரீசைக்கிள் பண்ண பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கூடிய மட்டும் 10 முறை 15 முறை ரீயூஸ் பண்ணணும். அதுல இருந்து தண்ணி எடுத்துட்டு போகணும், கூல்ட்ரிங்க்ஸ்ல இருந்து சில நம்மளாம் என்ன பண்ணுவோம், பிளாஸ்டிக்ல எடுத்துட்டு போவோம் அல்லது மெட்டல் பாட்டில் எடுத்துட்டு போவோம். நீங்க இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில வந்து அது வீணா போற வரைக்கும் அதை பயன்படுத்தும், தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்த கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கும் போதும் இன்னொரு பாட்டில், அப்ப நம்மளே என்ன பண்ணுவோம், 3 தடவை 4 தடவை யூஸ் பண்ணணும். ரீயூஸ் பண்ணீங்கன்னா நம்மளுடைய நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பொருளை வாங்கக்கூடிய நெகிழ் பொருட்களை வாங்கக்கூடிய அளவு விகிதம் குறைஞ்சி. அப்போ ரீயூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த இந்த மாதிரியான சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தக்கூடிய பொருட்களுடைய பயன்பாடு குறையும் ரீயூஸ்ல வந்து. அப்புறம் ரீசைக்கிள், இந்த பொருளுக்கெல்லாம் கூடிய மட்டும் மறுசுழற்சி மூலமாக வேறு விதமான பொருள்களை மாற்றி அதை வந்து கழிவாக கொண்டு போய் டம்ப் பண்ணிடாம ரீசைக்கிள் பண்ணுற மாதிரியான பொருட்களை முக்கியமாக வந்து தோட்டங்கள்லையும் வயல்களையும் இந்த மாதிரியான ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள்ங்கிற அந்த 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 கொள்கையை பயன்படுத்தணும் ஒன்று. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் வேதிப்பொருட்கள் வேதி உரங்களை தவிர்க்க வேண்டும். ஸோ விவசாயம் பண்ணும்போதும் இது வந்து குறிப்பாக தோட்டங்களுக்கும் விவசாயங்களுக்கும் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது என்னென்னா கூடிய மட்டும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தவிருங்கள், வேதிப்பொருட்களை தவிருங்கள், வேதியியல் உரங்களை தவிருங்கள். இயற்கையான சூழலுக்கான விவசாயமும் இயற்கையான சூழலிலான வீட்டு தோட்ட பராமரிப்பும் தோட்டங்களோட பராமரிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கூடிய மட்டும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு இயற்கையான வழியில் விவசாயம் செய்யுங்கள், தோட்டங்களை பராமரியுங்கள். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து தண்ணீரை சேமியுங்கள், இது ரொம்ப முக்கியம். நீருக்காக தான் அடுத்த 3வது உலகப்போர் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ நீர் சேமிப்பு வந்து நம்மளுடைய என்விரான்மெண்டல் பொல்யூஷனுக்கும் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆதாரமான அடிப்படையான நம்மளுடைய செயல்பாடாக இருக்கும் தண்ணீரை சேமிங்க. அப்புறம் உங்களது டயட்டை பராமரியுங்கள் சரியாக. டயட்டை பராமரிக்கணும்னா நம்ம எவ்வளோ சாப்பிடணுமோ அதை எவ்வளோ மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணணும், என்ன தேவையோ அதை தான் உற்பத்தி பண்ணணும், என்ன தேவையோ அதை தான் சமைக்கணும். கண்ணா பின்னாடி சமைச்சு வேஸ்ட்டாக கொண்டு போய் டம்ப் பண்ணி போட்டிங்கன்னா சமையலறையிலேருந்து வரக்கூடிய கழிவு கார்பேஜ் அதிகமாகி அதை கொண்டு என்ன பண்ணுவோம், டஸ்ட்பினில் போடுவோம், டஸ்ட்பின்லேருந்து வெளியில் கொண்டு போய் கொட்டுருவோம். ஸோ என்விரான்மெண்ட் பொல்யூட் ஆகும், சுற்றுச்சூழல் வந்து மாசு அடையும். ஸோ அது எங்கேருந்து வருதுன்னா நம்ம கிச்சனில் என்ன வரும், நம்ம கிச்சனுக்கு செயல்பாடு கூட்டுறதும் குறைக்கிறது எது, நம்மளுடைய டயட். அதனால நம்ம டயட்டை அறிந்து நமக்கு என்ன வேணுமோ தேவைக்கு அதிகமாக சமைக்கக்கூடாது, தேவைக்கு சம்மந்தமில்லாத பொருட்களை சமைக்கக்கூடாது. அந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய உடல் சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளுடைய பகுதிக்கு ஏற்ற உணவுகளை உள்ளூர் உணவுகளையே அதிகமாக சமைத்து உண்ண கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று. ரொம்ப முக்கியமானது கடைசியாக குழந்தைகளை மாணவர்களை இந்த மேற்கூறிய அனைத்து விஷயங்களிலையும் ஈடுபடுத்துங்கள், அவர்களுக்கு வந்து சுற்றுச்சூழலுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துங்கள். ஏன்னா மாணவர்கள் கையில் ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா அது அப்படியே அவங்க குடும்பத்துக்கு போகணும், அவங்க குடும்பத்தில் பெரியவர்கள் அதை பார்ப்பாங்க, அப்புறம் அந்த தெருவில் இருக்கவங்க எல்லாரும் அதை வந்து அதை செயல்படுத்த முயற்சி பண்ணாங்க. ஸோ இன்றைய மாணவர்கள் பின்னாடி வர வர ஏதோ ஒரு நிர்வாகிகளாக தலைவர்களாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க மனசில் இதெல்லாம் உணர்த்துனீங்கன்னா அவங்கள இதில் செயல்பட வைக்கணும், ஏற்கனவே மேற்சொன்ன அனைத்து விஷயங்கள்லையும் செயல்பட வச்சோம்னா பின்வரும் தலைமுறையினர்கள் வந்து அவங்களே அடுத்த தலைமுறைக்கு வளர்ந்து வரும்போதும் அவங்க வந்து ஒரு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிறைந்த ஒரு குடிமகனாக வளர்றதுக்கான வாய்ப்பு. ஸோ மாற்றங்களை இப்போ உடனடியாக செய்ய முடியலனாலும் அடுத்த தலைமுறை வரும் தலைமுறை இம்மீடியட்டா வரக்கூடிய தலைமுறை வந்து மாற்றங்களை செயல்படுத்தினாங்கன்னா வெகு விரைவில் ஒரு தூய்மையான சுற்றுச்சூழல் நிறைந்த ஒரு தேசம் தான் இந்த தேசம் வளர்றதுக்கான வாய்ப்பு.
எங்களுடைய அழைப்பை ஏற்று பூமியை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்த முனைவர் எஸ் குருநாதர் அவர்களுக்கு புதுகை பண்பலை சமுதாய வானொலி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
நன்றி, வணக்கம். புதுகை பண்பலை நேயர்களுக்கும் புதுகை மாவட்டத்தை சார்ந்த மாணவர்கள், முக்கியமா இந்த நிகழ்வை இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய மாணவர்கள், இதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் இளைஞர்களும் மாணவர்களும் நகரவாசிகளும் இதை கொஞ்சம் பொறுப்புணர்வோடு செயல்பட்டா நம்மளால முடியாத ஒண்ணு கிடையாது. சோ கூடி தேரெழுப்போம், இலக்கை அடைவோம். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை உலக பூமி தினத்தை முன்னிட்டு புவி பாதுகாப்பும் காலநிலை மாற்றமும் குறித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் திரு முனைவர் எஸ் குருநாதன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.